ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆடும் எனவும் என்ற ஆறாவது திருப்பாசுரம்.
ஆடும் எனவும் அருங்குற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழல்லது பாவ நீங்க கேடும் பிறப்பும் அறுக்கும் என கேட்டீரா அருளல்லது நாட்களாவே ஆடும் எனவரும் திருப்பாட்டில் அமைந்த ஒன்று நீடும் புகழோ பிறந்த நீத்தோ என்று தேடும் உணர்வி உலகுக்கு இவை செய்த கூடும் கருணை திறம் என்றனர் கொள்கை மேலோ
ஐந்து பாசுரங்களிலே முப்பொருள் உண்மை இலக்கணம் சாதனம் அதன் பயன் என்று காட்டிய திருஞான சம்பந்த பெருமான் இனி வருகின்ற பாசுரங்களிலே மகாபுராணங்களிலே அமைந்த செய்தியை வைத்து அதற்றை நிறுவுகின்றார். முதல்ல சொன்னது தேரி, அடுத்தது சொல்றது பிராக்டிக்கல். ஸோ தேரியை மட்டும் வகுப்புல நடத்தினா பத்தாது சார். எதுக்கு ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்லுங்க சார். இப்படிதான் பெருமான் செஞ்சாரு அப்படின்றீங்களே, அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா அதற்கு அந்த கருணை திறம் அதை சொல்றார். மகாபுராணங்களிலே அவர் செய்த செயல்கள் எல்லாம் நீ ஏதோ ப்ரூவ் பண்றதுக்காக பெருமான் வல்லமையை காட்டுறதுக்காகவோ அப்படி செஞ்சதெல்லாம் நீ நினைச்சிடாத, இது இறைவனுடைய கூடும் கருணை திறம் என்று காட்டுகின்றார் தெய்வச்சக்கரம். அதுதான் அந்த அந்த வரி மிக முக்கியமான வரி. அவருடைய கூடும் கருணை திறம், ஆடுனா கருணை, அமர்ந்தால் கருணை, நின்றால் கருணை, நீட்டினால் கருணை, சிரித்தால் கருணை, அப்படி இறைவனுடைய அனைத்து செயல்களும் கருணையினுடைய அந்த நிலை. கருணை கூடும் கருணைனர் அது எல்லாம் வந்து நம்மோட கூடும். அதனால சொல்லுகின்றார் கூடும் கருணை திறம் என்பதாக அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டி இறைவன் ஆடுகின்றாரே எதுக்கு ஆடுறார், தேவையில்லாம ஆடிட்டே இருக்கிறாரே கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க அப்படின்னு ஒரு மன்னன் கேட்டேன். உட்காரெல்லாம் மாட்டாருப்பா, அவர் உட்கார்ந்தா எல்லாரும் உட்கார்ந்துடணும். அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது, ஓய்வு இல்லாதவர். நாம தான் 58 வயசுல ஓய்வுன்னு ஒரு வச்சு ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறோம். இறைவன் வந்து ஆட்டத்துக்கு என்னைக்காவது ஓய்வு இருக்கா? மணிவாசக பெருமான் சொன்னார் ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன. ஓய்வு இல்லாத ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய பெருமான். நாம் எல்லாரும் ஓய்வு எடுப்போம், ஆனால் பெருமான் ஓய்வில்லாமல் நமக்காக நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனால ஆடும் எனவும் அது சூக்குமம் அதிசூக்குமம் தூளம் என்ற மூன்று நிலைகளிலேயும் அந்த கூத்து நிகழ்கின்ற காரணத்தினாலே அந்த கூத்து கருணை திறம் கூத்து. அதன் பிறகு அந்த கூத்தினுடைய திறம் என்ன என்பதாக கேட்டால் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்து தியாடும் கூத்தன். ஆகவே நாம ஆடுற காரணம் எதுக்குன்னு சொல்ல ஆர்த்த பிறவி துயர் நாம் கெடுவதற்கு ஆர்த்து ஆடும் தீர்த்தன். அப்படிப்பட்ட அந்த கூத்து, அந்த கூத்தினை ஏற்றி இறைவன் வாய்மொழியாக எது சொன்னாலும் வேதம், மனைவி வாழ்க்கையில எது வந்தாலும் இது வந்தா என்ன வேத வாக்குன்னு பேரு. அப்படி இறைவன் வாக்குல எது வந்தாலும் அது வேத வாக்கு தான். ஆடும் எனவும் அருங்கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் கூற்றம் உதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே எங்கள் குடிக்கெல்லாம் குலதெய்வம் பாங்கி மாறேன். எல்லாரும் ஒரு ஒரு குலதெய்வம்னு வச்சுக்கிட்டு போயிட்டு அதை வெட்டுறான் இதை வெட்டுறானே, அதெல்லாம் குலதெய்வம் அல்ல. எங்கள் குடிக்கெல்லாம் குலதெய்வம் எங்கள் பெருமான் கூற்றுதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே. நீங்க போற ஆள்னா யாராவது கூற்ற உதச்சி தள்ளினார்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்டு கொண்டு வாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க போற ஆள்லாம் கூட்டத்துக்குள்ள போற ஆளு, அந்த கூற்றுவன் வந்து அடிச்சு பிடிச்சி குடல இழுத்து கொண்டு சுருக்கிட்டு இழுத்து அழிச்சிட்டு போறாள். ஆகவே அருமருந்து என்று தேவரை தேவர் அல்லாதவரை தேவர் என்று எண்ணி சோன சைலனே கைலை நாயகனே, தேவர் இல்லாதவரெல்லாம் தேவர் தேவர்னு சொல்லிட்டு இருக்கிறான், இவந்த தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே அந்த பிறப்பு இறப்புக்கு உட்படுபவர். ஆகவே கூற்றம் உதைத்த நிலை என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வழிபாட்டிலே யார் முழுமையான ஈடுபாடு, தம்மையே சிந்தியா எழுவார்வினை என்று சொல்லக்கூடிய நிலையிலே யார் அந்த வழிபாட்டிலே நிற்கிறார்களோ அவர்களை கூற்றுவன் வந்து அழைத்து செல்ல மாட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவ வழிபாடு செய்கின்ற பொழுது கூற்றுவன் வந்து அழைத்து செல்ல மாட்டான். ஆகவே யார் யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நேரத்துல கூற்றுவன் வந்து அழைக்க மாட்டான், கூற்றுவன் கொண்டு செல்ல மாட்டான். காரணம், அந்த கூற்றுவன் வந்து அழைச்சிட்டு அதை மீர் நான் சொன்னா என்ன ஆகும் என்று காட்டியது மார்கண்டேயர் வர்ணன். சிவ வழிபாட்டில இருந்த ஒருவரை பாசக்கயிறு போட்டு இழுத்த காரணத்தினாலே பெருமான் உதைத்து இதுதான் எல்லோருக்கும் பொருந்தும். ஆக சிவ வழிபாட்டினை யார் ஒருவர் தொடர்கின்றார்களோ, யார் ஒருவர் நடத்துகின்றார்களோ அவர்கள் என்றும் இளமையோடு என்றும் 16 இருப்பர் என்று இரண்டாவது பியூட்டிபிகேஷன் நோட். ஒருவர் இளமையாகவே இருக்க வேண்டும் என்பதாக சொன்னா என்ன, எல்லாம் பியூட்டி பார்லருக்கு போய் டை அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க. சிவ வழிபாடை பண்ணால் மார்கண்டேயர் எப்படி என்றும் 16 இருக்கிறாரோ அப்படி நீங்களும் உங்களுடைய வயது குறையாமல் இருக்கும் சிவ வழிபாடு செய்தால் என்பதை காட்டுவது அருங்கூற்றம் உதைத்த அந்த வரலாறு. ஆகவே இறைவனுடைய வரலாறு, இறைவனுடைய அந்த மகாபுராணம் காட்டுகின்ற செய்தி கூற்றுவனை உதைத்தது என்பதாக சொன்னது சிவ வழிபாட்டிலே நாமெல்லாம் நின்று உய்ய வேண்டும் என்ற கருத்தினை காட்டுவது என்பதாக சொல்லி அந்த புராண செய்தியை காட்டியவர் 7 பாசுரத்திலே அடுத்த புராண செய்தி. கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆட்டிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அரை வெட்டிட முக்கண்மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அறிவார் சொல்ல கேட்டுமன்றே கருதும் கடி சேர்ந்த என் திருப்பாட்டில் சருவதும் பெரும் பூசை மறுத்தவர் கோரல் முத்தி கருதல் தன்மையாதல் தக்கோர் பெரிதும் சொல கேட்டனம் என்ற இந்த பாசுரம் மகாபுராணத்தில் இது சண்டேச நாயனார் வரலாறு, எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். முன்னே சொன்ன வரலாறு சிவபூசை செய்தால் என்ன பயன், அது முன்னே. சிவபூசை தடுத்தால் குறுக்கில் வந்தா என்ன ஆகும் அப்படின்ற பனிஷ்மெண்ட்டுக்கு ரெண்டாவது. சிவபூசை செய்யாம இருந்தா ஒன்றும் தப்பு இல்லை, அட்லீஸ்ட்டு அதுக்கு பெருமான் கோச்சுக்க மாட்டார். ஆனால் சிவபூசை செய்கிறவளுக்கு இடைஞ்சல் பண்ணுறீங்க பாருங்க, அதுக்கு வர தண்டனை இருக்க, அதுதான் இந்த பாடலிலே எடுத்து காட்டுகின்ற நிலை. அப்படி செஞ்சாரு அவருக்கு என்ன, பெருமான் என்ன பண்ணாரு, இப்படி எல்லாம் காலை வெட்டுறாரு கையை வெட்டுறாங்க எல்லாம் பண்றாங்களே இவங்களுக்கு என்ன செய்தார் பெருமான் அப்படின்னா, பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்று அங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எங்க திருவாசகத்துல. இங்கே பாதகம் செய்தார்னு நீங்க சொல்றீங்க, அவர் செய்தது பாதகம் அல்ல, அவர் செய்தது பக்குவம். அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி மேலே போயிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்தார். அந்த இறைவனுக்கு ஆட்டிய அந்த திருமஞ்சனத்தை பாலை எடுத்து ஆட்டிய பொழுது தாதையினுடைய தாளை அற வெட்டினார் நம்முடைய சண்டேச பெருமான். ஆகவே சிவபூசையிலே குறுக்கிடவர்களுடைய காலை வெட்டுவது குற்றம் அல்ல என்று நம்முடைய பெரிய புராணத்திலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பதிவு செய்து அந்த வரலாற்றை சொல்லியிருக்கிறார். காரணம் லா ரெண்டு உண்டு. ஒன்று மார்ஷியல் லான்னு ஒன்று உண்டு, ரெண்டாவது சிவில் லா. மிலிட்ரியில் இருக்கிற போது இருக்கிற லா வேற, இங்கே சிவிலில் இருக்கும்போது இருக்கிற லா வேறு. மிலிட்ரியில் இருக்கும்போது எத்தனை பேரை நீ சுட்டியோ அத்தனை பேருக்கு மெடல் கிடைக்கும். எத்தனை பேர் எதிரி நாட்டில் இருக்கிறவனை சுட்ட அப்படின்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்து இவ்வளோ பேரை இவர் சுட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெடலை கொடுப்பாங்க. இங்கே வந்து சிவிலில் வந்து ஒரு 20 பேரை சுட்டா நமக்கு மெடல் கொடுக்க மாட்டான், உள்ள தூக்கி போடுவான். ஆக சண்டேச பெருமானுடைய நிலை, அவர் இருந்த பிளாட்ஃபார்ம், அவர் இருந்த நிலை என்பது மார்ஷியல் லா என்று சொல்லக்கூடிய புண்ணியம், சிவபுண்ணியம் என்ற நிலை. ஆக நாம் இருப்பது நாம் செய்கின்ற நிலை. நாமும் யாராவது தவறு செஞ்சா காலை வெட்டலாமான்னு கேட்கக்கூடாது. நாம் இருப்பது சிவில் லா, இந்த சண்டேச நாயனாருடைய லா மார்ஷியல் லா என்பதாக சொல்லி இரண்டு சட்டங்கள் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே வகுக்கப்பட்டிருக்கின்றன. தெளிவாக புரிந்து கொண்டு அவர் செய்ததை நாம் செய்ய முடியாது. வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்ற அந்த வாக்கினை தலைமேற்கொண்டு அமைத்த ஒரு செய்தி இந்த 7-8 பாசம்.
வேத முதல்வன் முதலாக விளங்கி மையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய மூத முதல்வர் முதலே முதலா பொலிந்த சூதன் ஒலி மாலை என்றே கலிக்கோவை சொல்லே வேத முதல்வன் திருப்பாட்டினில் ஆதி உலகோர் இடமீங்கிடையேத்த பாடும் பாத முதலா பதினும் புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாவும் ஓதாது
பதினெண் புராணங்களினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்றார் இந்த திருப்பாடலிலே. புராணங்கள் மிக மிக முக்கியம் சைவத்தில். புராணங்களை நீக்கினால் நமக்கு எதுவும் தேராது. எல்லாம் புராண செய்திகள் தான் நமக்கு திருமுறைகளிலே சாத்திரங்கள் எல்லாம் இருப்பது. ஆக இந்த புராணங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எல்லா புராணத்தையும் சில புராணம்லாம் புழுகா இருக்கும். அந்த புராணங்கள் என்று சொல்லக்கூடிய புராணங்களிலே எப்படி இதை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு ஒரு வரைமுறை உண்டு. அந்த வரைமுறையின் வழியாக அமைந்ததுதான் இந்த திருப்பாடலிலே சொல்லுகின்றார். சிவஞான சித்தியாரிலே சொல்லுவார், புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். முக்கியமா சொல்றார், புராணங்கள்னு சொல்லும் அதற்கு பதிலாக அதற்கு அடைமொழி சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். வேத சிறப்பொருளை மிக தெரிந்தும் சென்றால் சைவ திறத்து அடைவார். இதில் சரியை கிரியை யோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியே சேர்வர் என்பது ஆகம உரை ஆணியாக விளங்கக்கூடிய சிவஞான சித்தியாருடைய வாக்கு. புராணங்கள் 18, சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அக்னி 1, சூரியன் 1. சிவபுராணுக்கு மட்டும் 10, மீதி 8 இன்னொரு தேவர்களுக்கெல்லாம் ஒதுக்கிட்டீங்களே, இவர்களெல்லாம் ஒரு தலைவர்கள் போல அப்படி அங்கே இருக்கிறார்களா என்பதாக சொன்னால், 18 புராணங்கள் என்பதாக சொன்னால் சிவபுராணம் அந்த 10 இருந்தாலும் மீதி இருக்கக்கூடியவர்கள் சிவன் ஏவல் வழியே அவர்கள் அமைத்து காட்டிய அந்த செய்திகள் அந்த புராணங்கள் என்பதாக கொண்டு, அக்னி புராணமாக இருந்தாலும் அந்த அக்னி சிவனுடைய அடிக்கீழ் நின்று அமைத்ததாகத்தான் அதிலே அமைத்து காட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு நுணுக்கமான செய்தியும் அதிலே அமைந்து காட்டுவது என்பதாக அமைத்து 9வது திருப்பாசுரம் ஆழி பெற்ற வரலாறு.
பாராழி வட்டம் பகையா நலிந்து ஆட்டாடி பேராழியானது இடர் கண்டு அருள் செய்தல் பேடி நீராழி விட்டு ஏறி நெஞ்சிடம் கொண்டவர்க்கு போராழி இந்த புகழும் புகழற்றது என்றே போராழி இந்த புகழும் புகழ் உற்றது என்றே பாவுற்ற பாராழி வட்ட திருப்பாட்டில் உண்மை காவல் தொழிலும் கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கு மேலாயம் அருள் ஆழி பெற்று மேற்றது வெல்ல வேதவாயர்
திருமால் பற்றிய அந்த வரலாறு சக்கரம் பெற்ற அந்த வரலாற்றினை இங்கே அந்த மகாபுராண செய்தியாக அதிலே பதிவு செய்து இந்த திருமால் இறைவன் பெருமான் சிவபெருமானிடத்திலே இருந்து பெற்றதுதான் இந்த ஆழி. இந்த ஆழியை பெற்று அந்த சக்கரத்தை பெற்று அவர் காவல் தொழிலை புரிந்து வருகின்றார். காவல் தொழில் புரிவதற்கு ஆயுதம் அவசியம். ஆக ஆயுதம் இல்லாமல் காவல் தொழில் புரிய முடியாது. என்ன ஆயுதம் வாங்குவதுன்னு பார்த்தா பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஆயுதம் எதுன்னு பார்த்தார், அது சக்கரம். இந்த சக்கரம் சலந்தராசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழிப்பதற்கு அவர் பயன்படுத்திய சக்கரம். சலந்தராசுரன் என்ற அசுரன் அவன் அந்த வரம் பெற்றான். என்ன வரம்னா அழியா வரம். யாரும் என்னை அழிக்க முடியாது, நான் என்ன தவிர வேற யாராலும் நான் எனக்கு அழிவு வரக்கூடாது என்பதாக சொல்லி ஆக பெருமான் நீ அழிவு நமக்கு பிறராலே வருவதை காட்டிலும் நம்மால் நம்ம அழிந்து கொள்வது பல நிலைகளிலே உண்டு. அதற்கு சலந்தராசுரன் ஒரு எடுத்துக்காட்டு. பெருமானும் சொன்னார், உன்னால் நீ அழியறது ரொம்ப ஈஸி, என்னால் அழிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தா கூட கஷ்டமாக இருந்திருக்கும். என்னால் நான் அழியணுமே தவிர வேறொருவழினாலே நான் அழியக்கூடாது என்று அழியா வரம் பெற்றவனை காலினாலே சக்கரத்தை கீறி தூக்குனார். தூக்குனவன் சக்கர சுத்த ஆரம்பித்த சக்கரம் அதை தலைமேல் தூக்கியவுடன் அவனே தன் அந்த ஆயுதத்தினாலே தன்னை மாய்த்து கொண்டான். அவன் பெருமானை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவனுடைய மனைவி பிருந்தான் பேர். அவனுடைய மனைவி பிருந்தா சொன்னாலா, நீ வந்து பெருமானை நோக்கி படையெடுத்து போகாத, இல்லை வரம் கொடுத்த ஆளே அவர் தான், வரம் கொடுத்த மேலேயே கை வச்சு பார்க்கறது. இறைவன் வந்து என்னை அழிக்க முடியாது, சிவபெருமான் நிச்சயமாக என்னை அழிக்க முடியாது, என்னால் தான் நான் அழிச்சிக்க முடியுமே தவிர நான் அதனால தான் அவர் மேலே படையெடுத்து போகிறேன். இல்லை இல்லை, ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கும், பெருமான்கிட்ட படையெடுத்து போகாதேன்னு சொன்னான். இருந்தாலும் கேட்காம போய் அந்த பெருமானிடத்திலே அவன் போருக்கு சென்ற பொழுது அவள் சலந்தராசுரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக தன்னுடைய கணவன் திரும்பி வரமாட்டான்னு தெரியும். ஏன்னா அவன் போனது சிவபெருமான் கிட்ட, சிவபெருமான்கிட்ட படையெடுத்து போனவனா திரும்பி வந்திருக்கிறானா, சரித்திரமே இல்லை. ஆக அந்த நிலையிலே இந்த பிருந்தா என்று சொல்லக்கூடிய அவள் அவனுடைய மனைவி காத்து கொண்டு இருக்கிறாள். இங்கே திருமால் ஆன் த சீன் இருக்கிறார். இந்த சக்கரம் தூக்குனது, சக்கரம் கிழிச்சது, சக்கரம் அவனை சலந்தராசுனை அழித்தது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிந்த உடனேயே இவர் என்ன பண்ணாரா, சலந்தராசுரன் இறந்த உடனேயே தான் சலந்தராசுரன் போல வேடம் கொண்டு அந்த பிருந்தை என்று சொல்லக்கூடிய அந்த பிருந்தாவை தான் அடைய வேண்டும் என்ற அவள் அவ்வளவு அழகானவளா, அந்த அழகு உடைய பெண் ஆகையினாலே அவளை தான் அடைய வேண்டும்னு சொல்லி சலந்தராசுரன் மாதிரி வேடம் போட்டு கொண்டு பிருந்தை இடத்துல போனான். பிருந்தாவிடத்துல போய் சலந்தராசுரன் போல அவள் பார்த்தவுடன் அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ நிச்சயமா என் கணவன் இல்லை, யார் நீ உண்மையை சொல்லுன்னா. திருமால் உடனே கொஞ்சம் நடுக்க வந்துருச்சு. என்னடா எவ்வளோதான் மாறு வேஷம் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சிவபெருமான் மட்டும் போட்டால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உடனே கேட்டாரா என்ன அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மிரட்டின உடனேயே திருமால் சொன்னாரா நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா. உண்மையை ஒத்துக்கிட்டோன்னா திருமாலுக்கு ஒரு சாபம் கொடுத்தாலாம், நீ எப்போ அயலான் மனைவியை விரும்பி அடையணும்னு நீ விருப்பப்பட்டியோ உன்னுடைய மனைவியை ஒருத்தன் கவர்ந்துட்டு அயலான் ஒருத்தன் போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பிருந்தை சாபம் கொடுத்த காரணத்தினால்தான் ராமாவதாரத்தில் அந்த திருமால் சீதையை இழந்தால் என்ற குறிப்பினை சிவபிரகாசர் பதிவு செய்கிறார் அந்த கந்தபுராணத்திலே வருகின்ற செய்தி. அந்த பிருந்தையானவள் தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்ற அந்த செய்தியை கேட்ட உடனேயே மாய்ந்து எலும்பும் சாம்பலுமா போயிட்டாலாம். இப்படி எலும்பும் சாம்பலுமாக போய்விட்டவளுடைய அந்த அந்த எலும்பு சாம்பல் இடத்துல திருமால் இன்னும் மோகம் கொண்டாராம். இது எலும்பு சாம்பலும் பிருந்தையினுடையதாயிற்றேன்னு சொல்லி திருமால் இங்கும் அங்குமாக எலும்பில் சாம்பல் மீது புரண்டாராம். அப்படி அவர் புரண்ட இடம்தான் இன்றைக்கு பிருந்தாவனம் என்பதாக சொல்லி பிருந்தையினுடைய வனமாக அந்த வனம் அவள் அந்த இடத்திலே திருமால் பிறந்து அந்த இடத்திலே புரண்ட அந்த காரணத்தினாலே அது பிருந்தாவனம் ஆயிடுச்சு. அவர் பிறண்டு இங்கே அங்கே அழிஞ்சிட்டு பித்தம் தலைக்கேறியது. பித்தம் தலைக்கேறினா இவர் பித்தத்தை தெளிவுபடுத்த வேண்டும்னு சொல்லி அம்மையும் அப்பனும் அங்கே இருந்து இறங்கி வந்து அம்மை தன்னுடைய மேனியில இருந்து அந்த துளசி விதையை அந்த பிருந்தாவனத்திலே அங்கே விதைத்தார்கள். அங்கே துளசி காடாக மாறியது. அந்த துளசி காடாக மாறிய அந்த துளசி காட்டினுடைய அந்த துளசி இதழ் பட்டவுடன் திருமாலுடைய அந்த பித்தம் தெளிந்து மீண்டும் சுயநினைவுக்கு வந்து தன்னுடைய தொழிலை செய்தார். அதிலிருந்து அவர் யோசிச்சாராம், இனிமேல் நாம் துளசி மாலை போட்டுக்கொண்டால் நமக்கு இந்த பித்தம் வராது என்பதற்காக அதிலே இருந்து அந்த துளசி மாலையானது திருமாலுக்கு அணிவிக்கப்பட்டது என்ற செய்தி கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகின்ற அந்த நிலையிலே இதை எடுத்து சிவபிரகாசர் சொல்றார், இந்த பிருந்தை இறந்துட்டா சரி, அங்கே எலும்பும் சாம்பலும் இருந்தது, அந்த எலும்பும் சாம்பலும் மேலே இந்த யாரு திருமால் புரண்டு புரண்டு படுத்தாரே தவிர அவரோ திருமால் காக்கும் தொழில் படைத்தவர், அவருக்கு முக்காலமும் தெரியும், பின்னாடி ஞானசம்பந்தர் என்ற ஒருவர் 7வது நூற்றாண்டில் வரப்போறார்னு தெரிஞ்சு இந்த எலும்பையும் சாம்பலையும் ஒரு ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சிருந்தார்னு சொன்னா ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கொடுத்திருந்தார்னா இந்த திருமால் அந்த எலும்பையும் சாம்பலையும் கொடுத்து இவருக்கு திருப்பி கொடுத்திருப்பாரே என்பதாக சொல்லி சிவபிரகாச சுவாமிகள் பதிவு செய்கிறார். ஆக திருமாலாலேயே எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக்க முடியவில்லை, எங்கள் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையினுடைய எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக மாற்றியவர் எங்கள் ஞானசம்பந்த பெருமான் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய உயர்வினை சிவபிரகாச சுவாமிகள் காட்டினார். ஆக அந்த ஆழியை பெற்று நீராழி விட்டேறி, நீராழி என்று சொல்லக்கூடிய நீரிலேயே எப்பொழுதும் இருக்கின்ற காரணத்தினாலே காலமேக புலவர் மிக அற்புதமாக சொல்லுவார், இறைவனாகிய உனக்கு வைத்தீஸ்வரன்னு பேரு யார் யா வச்சது, வைத்தியம் ஒழுங்கா பார்க்க தெரியாத ஆள் நீ, உனக்கு யார் வைத்தீஸ்வரன்னு பேர் வச்சது, ஏன் அப்படி சொல்றேன்னு. ஆமா உனக்கோ வாதக்கால், யாருக்கு வைத்தியம் பார்க்கிற உனக்கு வாதக்கால், மைத்துனனுக்கு நீரிழிவு, பிள்ளைக்கோ பெருவயிறு, குடும்பமே நோய் குடும்பம், இதுல நீ என்ன வைத்தீஸ்வரன்னு மத்தவங்களுக்கு வேலை பார்க்கற அப்படின்னு கேட்டேன். கால் வாதக்கால், பெருமானுடைய கால் காளிக்காக வாதம் செய்ய எடுத்த கால், அதனால அந்த கால் வாதக்கால். மைத்துனன் யாரு, திருமால். அவர் எப்பவும் அந்த நீராழி என்று சொல்லக்கூடிய பார்க்கடல்லையே இருக்கக்கூடியவர், அதனால மைத்துனனுக்கு நீரிழிவு, அந்த நீர்லேயே இருக்கிற காரணத்தினால நாராயணன் பேரு, கணபதிக்கு பெருவயிறு, ஆகவே அவருக்கு எப்பொழுதும் அந்த பெருவயிறு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே காலமேக புலவர் சிலேடையாக சொல்லுவது போல நீராழி விட்டேறி வந்த அந்த நிலையை தன்னுடைய மனதிலே அசபா நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த நடனமாக வைத்து வழிபாடு செய்து கண்ணையே இடந்து அப்பியவர் இந்த திருமால் என்ற அந்த குறிப்பினை மகாபுராணத்திலே காட்டி 10வது திருப்பாசுரம் மால் அயன் என்ற இருவரையும் காட்டுகின்றார்.
அவனும் மறைவல்ல நான்முகனு பாலாய தேவர் பகரில் அமுதூட்டல் பேணி காலாய முன்னீர் கடைந்தாற்று அரிதாயிழந்த ஆளாளம் உண்டு அங்கு அமரர்க்கு அருள் செய்ததாவே மாலாயவம் என்ன வரும் பிறு பாட்டில் மாலும் போலாமறை நான் புகழும் தொடர்வாம் அமர்தல் உண்டு இரவாமை காலாம் கருணை பெரும் வெங்குவேர் வைத்தாறு அற்றன்றி அந்தன் மதுரை தொகையாக்கினானோ பெற்றனோடு தெய்வம் தெளியார் கரைக்கோலை தண்ணீர் பற்றின்றி பாங்கு எதில் விண்ணுறவும் பண்பு நோக்கில் பெற்று ஒன்று உயர்த்த பெருமான் பெருமானுமன்றே ஆன அற்றன்றி என்ற அத்திருப்பாட்டில் ஊடல் மாநகரத்து சங்கம் வைத்தவன் தேரா இனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு நீர் எதிர்ந்து சொல்லி ஞானம் இசன்பானி அன்பே என்றனர் ஞானம் உண்டாரு நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து வாடல் நல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் உலகாடவும் வல்லரங்கே வேந்தனை பாசுரத்தை குடியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டே நல்லே சிறியேன் அறிவுக்கு அவதம்
பத்தாவது திருப்பாடலிலே நஞ்சுண்ட வரலாற்றிலே இத்துணை பிரமன் திருமால் என்று சொல்லக்கூடிய அனைவரும் இந்த நஞ்சிற்கு ஓடி அவர்கள் அந்த நஞ்சினை பெருமானுக்கு கொடுத்து அமுதத்தை உண்டனர். ஆனால் அமுதத்தை உண்ட தேவர்கள் இறக்கின்றனர். எங்கள் நஞ்சுண்ட பெருமான் என்றும் இருந்து நம்மை காத்த அருள்பவர். ஆகவே கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் என்ற நிலையிலே இறைவன் ஒருவனே கடையவன். அவன் ஒருவன்தான் கடையவனாக இருக்கின்ற நம்மை கடை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவன் என்ற அந்த செய்தியையும், 11வது திருப்பாடலிலே பெற்றொன்று உயர்த்த பெருமான் பெருமான் அன்றே என்று அந்த பெருமானை இந்த வாகனத்திலே ஆணையிட்டிலே வருகின்ற எங்கள் பெருமான், அவர் ஒருவர்தான் பெருமான், மற்றவர்கள் எல்லாம் பெருமான் அல்ல, இவரே நமக்கு உறுதி என்பதாக அந்த சைவ நிலையிலே நின்று காட்டியும் அதற்கு வழி ஞானம் ஈசன்பால் அன்பு என்பதாக காட்டினார். திருப்பாசுரத்தினுடைய ஒரு ஆணி வேறாக ஒரு முக்கிய குறிப்பாக இருப்பது, ஈசனிடத்திலே அவர் எதிர்பார்ப்பது வாழைப்பழம் அல்ல, அவர் எதிர்பார்ப்பது கல்வி அல்ல, கல்வி என்னும் பல்கடல் பிடித்தும் என்ற நிலையிலேயும், இந்த இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று அன்பு. ஆகவேதான் மணிவாசக பெருமான் வேண்டும் நின்கழற்கு அன்பு என்பதாக, அன்பை பெற்று அன்பை கொடுத்து வியாபாரம் செய்தவர் மணிவாசக பெருமான். அப்படி அந்த அன்பு என்பது இறைவனிடத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் அன்பு செலுத்துகின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய அறிவு தெளிவு பெறும். எங்கே அறிவு தெளிவு இருக்கிறதோ அங்கே ஞானம் என்ற நிலை உதிக்கும், அங்கே துன்பம் வராது. தெளிவான நிலையிலே இருக்கக்கூடிய அறிவிற்கு துன்பம் வராது. அறிவிலே தடுமாற்றம் இருந்தால், அறிவிலே எங்கே அந்த இருள் இருந்தால், அறியாமை இருந்தால் மட்டுமே துன்பம் வரும். இந்த உலகத்திலே எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் அறியாமை. ஆகவே அறியாமை நீங்கள் பொருட்டு அன்பு செலுத்தி அறிவு தெளிவு பெறுதல் வேண்டும் என்பதை ஞானம் ஈசன்பால் அன்பு என்ற திருவாசகத்தை முழுமையாக நமக்கு காட்டுகின்ற ஒரு வரியாக நமக்கு விளங்குவது இந்த வரி என்பதாக அமைத்தும், இத்தனை பாடல்கள் 22 பாடல்கள் பேருரையாக வகுத்திருந்தாலும், வெறியார் பொழில் சண்பையர் வேந்தர் மெய்ப்பாசுரத்தை குறியே எல்லையறிந்து கும்பிட்டே நல்லேன்னர். இது அத்தனையும் சொன்னது விளக்க உரையோ பாடியமோ அல்லது நீண்ட உரையோ என்பதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இவை அனைத்தும் நான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை கும்பிட்டு வணங்கி வாழ்த்தினேன் என்று நான் நம்முடைய தெய்வச்சேக்கிழார் பெருமான் கும்பிட்டேன் அல்லேன். இது சிறியேன் அறிவுக்கு அவர் தன் திருப்பாதம் தந்த நெறியே சிறிது யான் அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பால் என்று அந்த அன்பால் என்ற முடிவுரையாக அதை அமைக்கின்றார். ஆக சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்யும் ஆதி அரண்டானும் என்ற இந்த திருவாக்குகள் எல்லாம் இந்த பாசுரத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்பதாக அமைத்து கொண்டு, நெறியே அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் என்ற நிலையிலே இந்த திருப்பாசுரத்தினுடைய சிறிய ஒரு துளியினை சிந்தித்து அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவிற்கு இதிலே சில சிந்தனைகளை உங்களுடைய திருவடிகளிலே வைத்தேன் என்பதாக சொல்லி, இதை பார்த்து திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி வாழ்க என்பதாக சொல்லி, திருஞான சம்பந்தர் ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்ற அந்த குறிப்பை இறுதியாக வைத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.